அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, ஆற்றல் அதாவது எரிசக்தி சக்தி மனித வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகையும் இந்த ஆற்றலினுடைய சக்தியினுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தும் நிலையே இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இந்தியாவில் வற்றாத ஆற்றல் மூலகங்கள் மூலமாக ஆற்றலை பெருக்குவதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதிலும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த ஆற்றல் சக்திகளை பெருக்குவதற்கு நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருது. அந்த வகையில் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிர் ஆற்றல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பா. வெங்கடாச்சலம் அவர்கள் சமீபத்தில் கனடாவில் இருக்கிற சஸ்கச்சுவன் பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று பல விஷயங்களை தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு. அவர் சென்று வந்த அனுபவங்களை இப்ப நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாரு. உடன் உரையாடுறாங்க நமது பல்கலைக்கழகத்தின் மாணவர் தமிழ் மன்ற செயலர் சொர்ணம் அவங்க. கேப்போமா?
வணக்கம் ஐயா.
வணக்கம்.
நீங்க கனடாவில் எந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றீர்கள்? அந்த பல்கலைக்கழகம் அல்லது அந்த பகுதியின் முக்கியத்துவம் என்ன?
நான் கனடாவில் உள்ள சஸ்கச்சுவான் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன். அந்த பல்கலைக்கழகம் சஸ்கச்சுவான் அப்படிங்கிற ஒரு சிறிய நகரத்தில் உள்ளது. நம்ம ஊரில் பல்கலைக்கழகங்களில் சிறப்பான ஒரு தொழில்நுட்பத்துக்கு மட்டும் இருக்கும். குறிப்பாக பொறியியல் கழகத்துக்காக ஒரு பல்கலைக்கழகம், வேளாண்மைக்கான பல்கலைக்கழகம், கால்நடைக்கான பல்கலைக்கழகம்னு. ஆனால் அங்கே பொறுத்தவரையிலும் அனைத்து பாடங்களும் உள்ள மாதிரியான பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை, பொறியியல், மருத்துவம், கால்நடை, கலை அனைத்து படிப்புகளும் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். அது அதனுடைய சிறப்பு அம்சமே.
ஐயா, நீங்க குறிப்பா எதுல பயிற்சி பெற சென்றிருந்தீங்க, எந்த துறையில?
நான் பயிற்சி பெற சென்றது மிக நவீன தொழில்நுட்பம், புதிதாக வளர்ச்சி அடைந்து வர தொழில்நுட்பம், அதாவது நானோ தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற சென்றிருந்தேன். அதுலேயும் குறிப்பா சிஎன்டி என்று சொல்லுவார்கள், கார்பன் நானோ டியூப். அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பயிற்சி. இந்த கார்பன் நானோ டியூப் என்பது கார்பனிலிருந்து தயாரிக்கப்படும் மிக நுண்ணிய, அதாவது மிக மிக சிறிய துகள் என கொள்ளலாம். இதை கார்பனிலிருந்து வேதியியல் ஆய்வாக்குதல் மூலமாக தயாரிக்கிற முறைதான் முறையை நான் பயிற்சியில கற்றுட்டு வந்திருக்கேன்.
சரிங்கய்யா, இந்த சிஎன்டி என்கிற கார்பன் நானோ டியூப் எதற்கு பயன்படுகிறது?
இந்த சிஎன்டி என்கிற இந்த கார்பன் நானோ டியூப் மிக சிறிய துகள், நமக்கு நிலக்கரி மரக்கறி இந்த ஆக்டிவேட்டட் கார்பன்ல சொல்லுவாங்க, போர் பேஸ்ங்கிற ஒரு சிறு துகள்கள் உள்ள இருக்கக்கூடியதை விட இதுல வந்து அதிகமா இருக்கும். இந்த கார்பன் நானோ டியூப் பல்வேறு வகையில பயன்படுத்துறாங்க. ஆனா இதை நான் வந்து முயற்சி எடுத்து கட்டுட்டு வந்து இதை வந்து ஹைட்ரஜன் ஸ்டோர் பண்றதுக்காக, ஹைட்ரஜனை சேமிச்சு வைக்கிறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் வந்து சிறப்பா அமைஞ்சிருச்சு சொன்னா அதை எல்லா வெஹிக்கிள்லையும் பயன்படுத்தலாம். அந்த வகையில இது ஸ்டோரேஜுக்கு வந்து கார்பன் நானோ டியூப்பை ஹைட்ரஜன் ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துறதுக்கான கார்பன் நானோ டியூப்பை தயாரிக்கிறதுக்கான முறை தான் நான் கற்றுக்கொள்ள போயிட்டு
இருந்தேன். ஐயா, இந்த சிஎன்டி தவிர நீங்க பயிற்சி பெற்ற வேதியியல் பொறியியல் துறையில் வேறு என்ன ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன?
வேதியியல் பொறியியல் துறைங்கிறது வந்து ஒரு பெரிய துறை. அங்கே வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அது, அதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. இது ஒரு சிறு பகுதி தான். இது இல்லாமல் எரிபொருளை சுத்தப்படுத்துது. அங்கே வந்து பெட்ரோலியம் சார்ந்த எரிபொருள் நிறைய கிடைக்கிறதுனால அந்த எரிபொருளை சுத்தப்படுத்துறதுக்கான கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி அதை எப்படி சுத்தப்படுத்துறதுங்கிறதுக்கான ஆய்வுகள் நிறைய செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் பயோ எனர்ஜியில் கேசிஃபிகேஷன், வெப்ப எரிவாயு உற்பத்தி, அதே மாதிரி பயோ கெமிக்கல்னு சொல்லுவாங்க, நுண்ணுயிர் கிருமிகள் மூலமாக கேஸ் உற்பத்தி செய்கிறது எப்படி, அதை வந்து தூய்மைப்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய மாசுகளை எப்படி அகற்றுறதுங்கிறதுக்கான ஆய்வு, ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்குள்ள ஆய்வு, ஆகிய பல்வேறு ஆய்வுகள் இந்த துறையில் செஞ்சிட்ருக்குறாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த கார்பன் நானோ டியூப்ங்கிற ஆய்வு.
ஐயா, நீங்கள் அங்கே பார்த்த உங்களை கவர்ந்த வேறு முக்கியமான சிலவற்றை பற்றி சொல்லுங்களேன்.
நான் பல இடங்களை பார்த்தேன். ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுவும் சொன்னால் வெஸ்டர்ன் டெவலப்மெண்ட் மியூசியம் என்ற ஒரு மியூசியத்தை பார்த்தேன். மிக அற்புதமான ஒரு இது, நம்ம ஊரிலாம் பின்பற்றக்கூடிய ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஏன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நகரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக காட்டுற மாதிரி இந்த மியூசியத்தை அமைச்சிருந்தாங்க. அந்த மியூசியத்தில் தொடக்கத்திலிருந்து அடுக்கடுக்காக எப்படியெல்லாம் போகணுங்கிறதுக்கு ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு இதை நம்ம கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ அந்த காலத்தில் வந்து ஒர்க் ஷாப் எப்படி இருக்கும், ஒரு பணிமனை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே அமைச்சிருக்கிறாங்க. ஒரு காவல் நிலையம் எப்படி இருக்குன்னா அப்படி அமைச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் விட வேளாண்மை எப்படி வளர்ச்சி அடைந்திருக்குது அப்படிங்கிறத அங்கிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இருந்த வீடுகள், அப்போ இருந்த கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அங்கிருந்த விவசாயிகள் பயன்படுத்திய கருவிகள், இதெல்லாம் படிப்படியாக அங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தமாவே நம்ம ஏதோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் அங்கேயே இருந்து வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குற மாதிரி அந்த மியூசியத்தை அமைச்சிருக்கிறாங்க. மிக சிறப்பா இருந்துச்சு. அதைத்தான் நான் வந்து பார்த்ததுலேயே ஒரு சிறப்பான இடம்னு சொல்லலாம்.
ரொம்ப நல்லதுங்கய்யா. அங்க உள்ள மக்களின் வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச பழக்க வழக்கங்கள் என்னென்ன?
இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இருக்கிறத விட அங்க என்னன்னா, கல்வி முறையிலேயே என்ன இருக்குன்னு சொன்னா, அங்குள்ள இளைஞர்கள் பெண்கள் இவர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியை கொடுக்குறாங்க. உதாரணமாக வகுப்பறையில் கூட அவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க, ஜனநாயக முறையில் அணுகிறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க, கேட்குற கேள்விகளுக்கு முழுமையான பதில் கொடுக்குறாங்க. புரிந்து கொள்ளாமல் அவங்க அடுத்த இதுக்கு நிலைக்கு போகிறதே இல்லை. அங்கே மாணவர்களுடைய இது கூட மற்ற மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, அவங்க மதிப்பு என்னென்ன, இவங்க மதிப்பு என்னென்னு கம்பேர் பண்ணி பார்க்குறதே இல்லை, ஒப்பிட்டு பார்ப்பதே அங்கே இல்லை. அவர்கள் அவர்களுடைய திறமையோடு தான் ஒப்பிட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு சிறந்த முறையாக அங்கே இருக்குது. அதாவது ஒரு ஜனநாயக முறையில் குழந்தைகளை வளர்க்கறதுங்கிறத வந்து நல்ல இதாக இருக்குது. குழந்தைகளை வந்து இண்டிபெண்ட்டுன்னு சொல்லணும் இல்லையா, அது அங்கே தான் பார்க்க முடியுது. இங்கே வந்து அன்பு பாசம் அப்படிங்கிற அடிப்படையில் குழந்தைகள் மீது ஆதிக்கம் செலுத்துறதா இருக்குது. இவங்க விரும்புகிறத குழந்தைகள் செய்யணும்னு விரும்புகிறாங்க, அங்கே அப்படி இல்லை. குழந்தைகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய விட்டுறாங்க. அந்த ஒரு வாழ்க்கை முறை எனக்கு மிக பிடிச்சிருந்துச்சு. அது அங்கே நான் பார்த்ததில் மிக பிடித்த ஒரு இதுன்னு சொன்னால் இதை நம்ம சொல்லலாம்.
கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. அடுத்து அங்கே உள்ள வேளாண்மை பற்றி ஏதாவது?
அங்குள்ள வேளாண்மை நமக்கு முற்றிலும் மாறுபட்டது. அங்கே நீண்ட காலங்கள் வந்து பனி இருக்கிறதுனால ஒரு 6 மாத காலங்கள் பனி பெய்துட்டே இருக்கும். பனி மேலே நிரம்பிடும், அப்போ வேளாண்மை செய்ய முடியாது. குறைந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4 மாதங்கள் தான் வேளாண்மை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த காலங்களில் சிறப்பாக செஞ்சிடறாங்க. ஏன்னா மீதி இருக்கிற 6 மாத காலங்களில் நிலம் அப்படியே இருக்கிறதுனாலையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பயோமாஸ் தாவர உயிர் இதெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால பாதுகாக்கப்படுறதுனால அது மக்கி இதாயிருது. அந்த மண்ணே வந்து மிக நல்ல இதாக இருக்குது. மண்ணை பார்க்கும்போதே அது ஒரு சத்துள்ள மண், மக்கிய எருக்களோடு கூடிய மண்ணுன்னு சொல்லுது. அதே மாதிரி நிறைய கால்நடைகள் வளர்த்துறதுனால அதிகமான கால்நடை எருவும் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால மண் வளமுள்ளதாக இருக்குது. ஒரே ஒரு பயிர் மட்டும் செய்கிறதுனால, ஆண்டுக்கு ஒரு பயிர் செய்கிறதுனாலயே அந்த மண் வளமானதாக இருக்குது. அதனால் அவங்க எடுக்கக்கூடிய விளைச்சலும் ஈல்டும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அதிகமாக லிண்டல்னு சொல்லி ஒரு பயிர் செய்கிறாங்க. அந்த பகுதிகளுக்கெல்லாம் நாம் சென்று பார்த்தோம். லிண்டல்ங்கிறது ஒரு பருப்பு வகை. ஏறத்தாழ நம்ம வந்து ஒரு 20-25% லிண்டலை வந்து அங்கிருந்தால் நம்ம இறக்குமதி செய்கிறோம். இப்போ கூட ஒரு ஆராய்ச்சிக்காக நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கு 1 கோடி ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்னென்னு சொன்னால், அந்த லிண்டலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ரெசிபிஸ்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, தன்னுடைய பொருளை சந்தையிலே எப்படி சேல்ஸ் படுத்துறதுங்கிறத ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. ஏற்றுமதி செய்கிறதோடு மட்டும் அல்ல, அந்த பொருளை எப்படி அந்த நாட்டில் பயன்படுத்துங்கிறதையும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கான ஆராய்ச்சி அவங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆராய்ச்சிக்கான பணத்தை யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த லிண்டல்ங்கிற பருப்பு வகையை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்களுடைய சங்கம். அங்கே இருக்கிற விவசாயிகள் ஒரு உற்பத்தியாளர் சங்கத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த உற்பத்தியாளர் சங்கம் அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கும் சரி, மற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கும் லிண்டல் சார்ந்த ஆராய்ச்சிக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க. அதில் புதிய வகைகளை பிரீட்ஸ் உருவாக்குறது கூட அந்த விவசாயிகளுடைய அமைப்பு, உற்பத்தியாளர்களுடைய அமைப்பு பணம் கொடுக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த உற்பத்தியாளர்கள் எந்த அளவுக்கு தொழிலாக செய்கிறாங்க, வேளாண்மையை ஒரு குடும்ப ரீதியாக செய்யாமல் ஒரு தொழிலாக செய்கிறாங்க. அந்த சிறப்பம்சத்தை நாம் கூட கற்றுக்கலாம். இங்கே கூட இடத்துல பல்வேறு இடங்களில் வந்து இந்த உற்பத்தியாளர்களுடைய இதுன்ட்டு, வாழை உற்பத்தியாளர்கள், கரும்பு உற்பத்தியாளர்கள், மாங்காய் உற்பத்தியாளர்கள்லாம் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே தொடங்கி அதில் ஒரு நிறைய வச்சு அவங்களுக்கு தனியான ஒரு அலுவலகம் இருக்குது. அதில் உறுப்பினர்கள், டைரக்டர்ஸ், இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் ஆராய்ச்சியும் பதனை செய்கிறது இருக்கு இல்லையா, பதனை செய்து பாக்கி பண்ணி அதெல்லாமே அவங்களே செய்கிறாங்க. அதனால் அது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக எனக்கு பட்டுச்சது.
இங்கே இருக்க விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கொடுத்தீங்க ஐயா. உங்களுக்கு முக்கியம் எனப்பட்ட வேறு செய்திகள் ஏதேனும் உண்டா?
முக்கியம் அப்படின்னு பார்த்து சொன்னால், அந்த இது அங்கே இருக்கிற கல்வி முறை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்முடைய மாணவர்கள்லாம் கூட அங்கே போயிட்டு கற்றுட்டு வரணும். ஆனால் நிறைய என்ன நடந்துருந்து சொன்னால், இங்கே போய் கற்றுட்டு அங்கே இருந்துடுறாங்க. அதாவது கற்றுக்கொள்வதற்காக செல்லணும். ஏன்னா இங்கே வந்து 100 கோடி ரூபா, 500,000 ரூபா செலவு பண்ணி நம்மளை உருவாக்குறாங்க. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்முடைய கல்லூரி, நம்முடைய பள்ளி படிப்பு எல்லாத்துக்குமே இந்த கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய வரி பணத்தில், மக்களுடைய வரி பணத்தில் நாம் படிக்கிறோம். இதை படிச்சுட்டு அங்கே போய் அங்கேருந்து கற்றுக்கிட்டு இங்கே வர்றதுங்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்கும். இங்கேருந்து போயிட்டு அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையில் ஒன்றி போய் அங்கேயே இருந்துறதுங்கிறது ஒரு சரியான வழிமுறையாக இருக்காது. இளைஞர்கள்லாம், இப்போ இருக்கிற மாணவ மாணவர்கள் இளைஞர்கள்லாம், அதுவும் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளும் அங்கே சென்று அவர்கள் எந்த முறையில் வேளாண்மை செய்கிறாங்க, அதில் நமக்கு பொருந்தக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, நம்ம நாட்டுக்கு அதை எப்படி கொண்டு வந்து பயன்படுத்துறது, அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஊக்கத்தோடு செல்லும்போது, அப்படி ஒரு நோக்கத்தோடு சென்றால் இந்த இது நன்றாக நல்லாயிருக்கும். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பயிற்சியும் கூட அமைந்திருந்து அங்கே போயிட்டு அங்கே இந்த மாதிரி கார்பன் நானோ டியூப் தயாரிக்கிறது எப்படின்னு நான் கற்றுட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக அதில் தொடர்ந்து புதிய திட்டங்களை, ஆராய்ச்சி திட்டங்களை பெறுவதும், அதற்கான ஃபண்டிங்ஸ் வெளியில அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் திட்டங்கள் இட்டு வெளியில செய்யறதையும் நோக்கமாகவும் இருக்கு. அந்த மாதிரியான நோக்கத்தோடு அங்கே செல்லணும்னு சொல்றது என்னுடைய விருப்பமாகவும் இருக்கு.
கனடாவின் சஸ்கச்சுவான் பல்கலைக்கழகத்தில் பெற்ற அனுபவங்களை சிறந்த முறையில் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா, மிக்க நன்றி.